Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो. अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति तो क्वेश्चन ही होते हैं सारी दुनिया का. भाई सारी दुनिया पतित है, सब जाते हैं हम पतित है, तो सारी दुनिया का ही सवाल हुआ. अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना शिवाय नमः उच्चते ऊंचा भगवान.
30/1/2018 काली मुरली. ओम शांति. बाप दादा मधुबन. இனிய குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் தெய்வீக செயற்பாட்டின் ஞானத்தையும் நாடகத்தின் ஆரம்பம் மத்திய இறுதியின் ஞானத்தையும் தந்தையிடமிருந்து பெற்றுள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் தெய்வீக செயற்பாட்டின் ஞானத்தையும் நாடகத்தின் ஆரம்பம் மத்திய இறுதியின் ஞானத்தையும் தந்தையிடமிருந்து பெற்றுள்ளீர்கள். இப்பொழுது இந்நாடகம் முடிவுக்கு வருகின்றது என்பதையும் நீங்கள் வீட்டுக்கு திரும்ப உள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். கேள்வி: உங்களை தந்தையுடன் பதிவு செய்வதற்கு நீங்கள் எவ் விதிகளுக்கு கீழ்படிய வேண்டும்? நீங்கள் எவ் விதிகளுக்கு படிய வேண்டும்? பதில்: உங்களை தந்தையுடன் பதிவு செய்வதற்கு முதலாவது தந்தையிடம் உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். முழுமையாக அர்ப்பணியுங்கள். இரண்டாவது, உங்களிடம் உள்ள அனைத்தையும் ஒரு தகுதி வாய்ந்த முறையில் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்ற சேவைக்கு பயன்படுத்துங்கள். மூன்றாவது, முற்றிலும் விகாரமற்றவராகுவதற்கும் இவ்விதமாக நடைமுறையில் வாழ்வதால் அதன் அத்தாட்சியை கொடுப்பதற்கு ஒரு சத்தியத்தை செய்யுங்கள். அத்தகைய குழந்தைகளின் பெயர்கள் சர்வசக்திவான் அரசாங்கத்தின் பதிவேட்டில் பதிய செய்யப்படுகின்றன. தாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக, அதாவது அரசர்களின் பூமியாக ஆக்குகிறோம் என்னும் போதையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். பாரதத்தின் சேவைக்காக நாங்கள் எங்களை தந்தையிடம் அர்ப்பணிக்கிறோம். பாடல். ஓம் நமசிவாய, ஓம் சாந்தி. இப்பாடலில் புகழப்படுகின்றவரே இங்கமர்ந்திருந்து தனது படைப்பின் புகழை பாடுகிறார். இது ஓர் அற்புதமான நாடகம் எனவும் அழைக்கப்படுகின்றது. ஒரு நாடகம் ஒரு விளையாட்டு என அழைக்கப்படுகிறது. தெய்வீக குணங்களை உடையவர்களில் புகழப்படுகிறார். இது ஓர் அற்புதமான நாடகம் எனவும் அழைக்கப்படுகின்றது. ஒரு நாடகம் ஒரு விளையாட்டு என அழைக்கப்படுகின்றது. தெய்வீக குணங்களை உடையவர்களை புகழப்படுகிறார்கள். ஆகவே அவரின் புகழ் தனித்துவமானதாகும். எவ்வாறாயினும் மக்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. பரமாத்மாவாகிய பரம தந்தையே அதிகளவு புகழப்படுபவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவருடைய பிறந்த தினம், அதாவது சிவ ஜெயந்தி, விரைவில் வருகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பாடல் சிவ ஜெயந்தியில் ஒலிக்க செய்வதற்கு மிகவும் சிறந்தது. அவருடைய புகழை அறிந்து கொள்வதுடன் குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். இது நிச்சயமாக ஒரு நாடகமாகும். அது நாடகம் எனவும் அத்துடன் ஒரு கூத்து எனவும் அழைக்கப்படுகிறது. தலை கூறுகிறார், தேவர்களின் செயற்பாடுகளை விடவும் எனது செயற்பாடுகள் மேலும் தனித்துவமானவை. ஒரு அரசாங்கத்திலுள்ள ஜனாதிபதியின் அந்தஸ்து ஓர் அமைச்சரின் அந்தஸ்திலிருந்து வேறுபட்டிருப்பதைப் போன்றே ஒவ்வொருவரின் செயற்பாடும் வேறுபட்டதாகும். கடவுள் சர்வ வியாபியாக இருந்தால் அனைவருடைய செயற்பாடும் ஒரே மாதிரியாக இருக்கும். கடவுள் சர்வ வியாபி என கூறுவதனால் அவர்கள் தொடர்ந்தும் பட்டினியாக இருந்து வருகிறார்கள். மனிதர்கள் தந்தையையோ அல்லது தந்தையின் முடிவற்ற புகழையோ அறியார். அவர்கள் தந்தையை இனம் காணும் வரை அவர்களால் அவருடைய படைப்பை புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பை பற்றி புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்ம தத்துவமும் சூட்சும உலகமும் மனித உலக சக்கரமும் உங்கள் புத்தியில் தொடர்ந்தும் சுழல்கிறது. இது ஒரு நாடகம். பிரம்ம தத்துவமும் சூட்சும உலகமும் மனித உலக சக்கரமும் உங்கள் புத்தியில் தொடர்ந்தும் சுழல்கிறது. இது ஒரு நாடகம், அதாவது படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானமாகும். இந்நேரத்தில் உலக மக்கள் நாஸ்திகர்கள் ஆகியுள்ளார்கள். அவர்கள் முற்றிலும் எதனையும் புரிந்து கொள்ளாமல் பொய்களை கூறுகிறார்கள். மனிதர்கள் கருத்தரங்குகள் போன்றவற்றை தொடர்ந்தும் நடாத்துகிறார்கள். ஆனால் இப்பொழுது நாடகம் முடிவடைய உள்ளது என்பதை அப்பாவிகள் அறியார்கள். எவ்வாறாயினும் நாடகம் முடிவடைய உள்ளதனால் அவர்கள் இப்பொழுது ஏதோ ஒன்றால் தொடப்படுகின்றார்கள். தாங்கள் ராமராஜ்யத்தை விரும்புவதாக அனைவரும் இப்பொழுது கூறுகிறார்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்த பொழுது புதிய பாரதம் இருக்க வேண்டும் என அவர்கள் கூறவில்லை. இப்பொழுது பெரும் அளவு துன்பம் உள்ளது. அனைவரும் இப்பொழுது கூவி அழைக்கிறார்கள், ஓ கடவுளே, எங்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள். நிச்சயமாக கலியுகத்தின் இறுதியில் பெருமளவு துன்பம் இருக்கும். நாளுக்கு நாள் தொடர்ந்தும் துன்பம் அதிகரிக்கிறது. அனைவரும் தங்கள் சொந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார்கள் என அவர்கள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் விநாசம் நடைபெற வேண்டும் என்பதை எவரும் அறியார். குழந்தைகளாகிய நீங்கள் பெரும் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார் என்பதால் அவருடைய குழந்தைகள் சொர்க்க ராஜ்யத்தை பெற வேண்டும் என உங்களால் எவருக்கும் கூற முடியும். குறிப்பாக பாரத மக்களே இதனை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கடவுளை சந்திப்பதற்காக பக்தி செய்கிறார்கள். அவர்கள் சொர்க்கம் என அறியப்பட்டுள்ள கிருஷ்ணரின் பூமிக்கு செல்ல விரும்புகிறார்கள். ஆனால் சத்திய யுகத்தில் மாத்திரமே கிருஷ்ணரின் ராஜ்யம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. கலியுகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. கிருஷ்ணரின் ராஜ்யம் இருக்கின்ற சத்திய யுகம் வரவுள்ளது. அனைவரும் பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனின் குழந்தைகள் என்பதை அனைவரும் அறியார்கள். ஆகவே கடவுள் புதிய உலகை படைத்திருக்க வேண்டும். அவர் அதனை நிச்சயமாக பிரம்மாவின் வாயினூடாக படைத்திருக்க வேண்டும். வாய் வழித்தோன்றல்கள் நிச்சயமாக பிராமண குல ரத்தினங்களாக இருந்திருக்க வேண்டும். அந்த காலம் சங்கம யுகமாக இருந்திருக்க வேண்டும். சங்கம யுகமே நன்மை அளிக்கும் யுகமாகும். அப்பொழுது கடவுள் அமர்ந்திருந்து உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்பித்திருப்பார். நாங்கள் இப்பொழுது பிரம்மாவின் வாய் வழித்தோன்றல்களாகிய பிராமணர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் வினவுகிறீர்கள், கடவுள் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பதை எவ்வாறு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரம்மாவின் வாய் வழித்தோன்றல்கள் ஆகி இந்த ராஜயோகத்தை கற்பதனால் நீங்கள் இயல்பாகவே இதனை அனுபவம் செய்கிறீர்கள். இதில் நம்பிக்கை கொள்ள செய்வதல் இதில் நம்பிக்கை கொள்ள செய்தல் அல்லது குருட்டு நம்பிக்கை என்ற கேள்விக்கு இடமில்லை. பொதுவாக முழு உலகிலும் குறிப்பாக பொம்மைகளை சிலைகள் அதாவது சிலைகள் அதிகளவு வழிபடும் பாரதத்திலும் குருட்டு நம்பிக்கையே உள்ளது. பாரதம் சிலைகளின் இடம் என்று அறியப்பட்டுள்ளது. பாரதம் சிலைகளின் இடம் என்று அறியப்பட்டுள்ளது. பிரம்மா பல கரங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார். இப்பொழுது அது எவ்வாறு சாத்தியமாக முடியும்? ஆம், பிரம்மாவுக்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். விஷ்ணு நான்கு கரங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார். லக்ஷ்மியின் இரு கரங்களும் நாராயணனின் இரு கரங்களும் ஆகும். பிரம்மாவுக்கு பல குழந்தைகள் இருக்க வேண்டும். அவருக்கு 4 மில்லியன் குழந்தைகள் இருப்பார்கள் என எண்ணினால் அவருக்கு 8 மில்லியன் கரங்கள் உள்ளன என்று அர்த்தமாகும். உண்மையில் அது அவ்வாறு இல்லை. ஆனால் நிச்சயமாக மக்கள் தேவைப்படுகிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை வந்து இவ்விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். இறுதியில் என்ன நடைபெறப் போகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு திட்டங்களை தீட்டுகிறார்கள். இங்கே பாபாவிடம் குழந்தைகளாகிய உங்களை இட்டு ஒரேயொரு திட்டமே உள்ளது. அந்த ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் எந்தளவுக்கு ஏனையோரை உங்களுக்கு சமமாக்குகின்ற சேவையை செய்கிறீர்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள். தந்தை ஞானம் நிறைந்தவரும் பேரானந்தம் நிறைந்தவரும் கருணை நிறைந்தவரும் என அழைக்கப்படுகிறார். அவர் கூறுகிறார், எனக்கு நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது. மாயைக்கு எவர் மீதும் கருணை கிடையாது. நான் வந்து அனைவர் மீதும் கருணை கொள்ள வேண்டும். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். நான் உலக சக்கரத்தின் ரகசியங்களையும் விளங்கப்படுத்துகின்றேன். ஞானம் நிறைந்தவராகிய நானே ஞான கடல் என அழைக்கப்படுகின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை அறிவீர்கள். ஆகவே உங்களால் அதனை ஏனையோருக்கு விளங்கப்படுத்த முடியும். இங்கே குருட்டு நம்பிக்கை என்னும் கேள்வியே கிடையாது. நாங்கள் அசரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தையை நம்புகிறோம். முதலில் நீங்கள் அவரை புகழ வேண்டும். அவர் வந்து ராஜயோகத்தின் நோடாக சொர்க்கத்தை படைக்கிறார். பின்னர் நீங்கள் சொர்க்கவாசிகளை புகழ வேண்டும். பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது அனைவரும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகவும் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் இருந்தார்கள். அது 5000 வருடங்களுக்குரிய கேள்வியாகும். பரமாத்மாவின் புகழே அதி தனித்துவமானது. பின்னர் தேவர்களின் புகழ் உள்ளது. இது குருட்டு நம்பிக்கை என்னும் கேள்வியே கிடையாது. இங்கே அனைவரும் குழந்தைகள், அவர்கள் சிஷ்யர்கள் அல்ல. இது ஒரு குடும்பம். நாங்களே இறை குடும்பத்தினர். ஆதியின் ஆத்மாக்கள் ஆகிய நாங்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தையின் குழந்தைகள். ஆகவே நாங்கள் ஒரு குடும்பம். முதலில் அவர்கள் அசரீரியானவர்கள், பின்னர் அவர்கள் பௌதீகமானவர்களாகுகிறார்கள். இந்நேரத்தில் இதுவே அதி அற்புதமான குடும்பம். இதில் சந்தேகம் என்னும் கேள்வியே கிடையாது. அனைவரும் சிவனின் குழந்தைகள், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளும் நினைவு கூறப்படுகிறார்கள். நீங்கள் பிரம்ம குமாரர்களும் குமாரிகளுமாவீர்கள். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பழைய உலகம் உங்கள் முன்னால் உள்ளது. முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பிரம்மாவின் சந்ததி ஆகாமல் உங்களால் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெற முடியாது. பிரம்மாவிடம் இந்த ஞானம் இருக்கவில்லை. சிவபாபாவை ஞான கடல், நாங்கள் அவரிடம் இருந்து எங்கள் ஆஸ்தியை கோருகிறோம். நாங்கள் வாய் வழித்தோன்றர்கள். நாங்கள் அனைவரும் ராஜயோகம் கற்கிறோம். சிவபாபாவே எங்கள் அனைவருக்கும் கற்பிப்பவர். அவர் பிரம்மாவின் இச்சரீரத்தில் பிரவேசித்து எங்களுக்கு கற்பிக்கிறார். பௌதீகமான பிரஜாபிதா பிரம்மா முழுமையடையும் பொழுது ஒரு தேவதையாகுகிறார். சூட்சும உலகவாசிகளே தேவதைகள் என அழைக்கப்படுகிறார்கள். அங்கே சதையோ அல்லது எலும்போ கிடையாது. சில குழந்தைகள் அதன் காட்சிகளை காண்கிறார்கள். தந்தை கூறுகிறார், பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் என்னிடமிருந்து தற்காலிக சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். நான் மாத்திரமே அருள்பவர். இதனாலேயே அனைவரும் கடவுளின் பெயரில் அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். கடவுளே தங்கள் பக்தியின் பலனை கொடுப்பவர் என அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் ஒரு சாது அல்லது புனிதர் போன்றவரின் பெயரை குறிப்பிடுவதில்லை. தந்தை மாத்திரமே அருள்பவர். அவர் வேறு ஒருவரை எதனையாவது அருள்வதற்கு ஒரு கருவியாக ஆக்கலாம். தந்தை மாத்திரமே அருள்பவர். அவர் வேறு ஒருவரை எதனையாவது அருள்வதற்கு ஒரு கருவியாக ஆக்கலாம். இவ்விதமாக அவரின் புகழை அவர், அதாவது சிவபாபா, அதிகரிக்கிறார். அவை அனைத்தும் தற்காலிக சந்தோஷம் மாத்திரமே. இதுவோ முடிவற்ற சந்தோஷமாகும். தாங்கள் யாருடைய கட்டளைகளை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு இந்த ஞானத்தை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதை புதிய குழந்தைகள் வரும் பொழுது புரிந்து கொள்கிறார்கள். இந்நேரத்தில் அனைவரும் மாயையின் கட்டளையை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இங்கோ நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். இவ்வழிகாட்டல்கள் அரை கல்பத்துக்கு நீடிக்கின்றன. ஏனெனில் நீங்கள் பெறுகின்ற வெகுமதி சத்திய திரேதா யுகங்களின் நூடாக நீடிக்கிறது. அங்கே தவறான வழிகாட்டல்கள் கிடையாது. ஏனெனில் அங்கே மாயை இருப்பதில்லை. பின்னரே தவறான வழிகாட்டல்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது பாபா எங்களை தனக்கு சமமானவர் ஆக்குகிறார். முக்காலங்களை அறிந்தவர்களாகவும் திரிகால தரிசி மூ உலகங்களின் அதிபதிகளாகவும் திரிலோகனா ஆக்குகிறார். நாங்கள் ஒளி தத்துவத்தின் பிரம்ம தத்துவம் அதிபதிகளாகுகிறோம். பின்னர் நாங்கள் உலக அதிபதிகளாகவும் ஆகுகிறோம். தந்தை தனது சொந்த புகழை விடவும் உயர்வான புகழை குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். முழு உலகத்தின் குழந்தைகளாகவும் முயற்சி செய்பவரும் அவர்களை தன்னை விடவும் திறமசாலிகளாக ஆக்குபவருமாகிய அத்தகையதொரு தந்தையை நீங்கள் எப்பொழுதாவது சந்தித்துள்ளீர்களா? அவர் கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். நான் அதனை அனுபவம் செய்வதில்லை. எவ்வாறாயினும் நான் எனது கரத்தின் தெய்வீக காட்சிக்கான திறவுகோலை வைத்திருக்கிறேன். அது எனக்கு பக்தி மார்க்கத்திலும் பயனுள்ளதாக ஆகுகிறது. இப்பொழுது நான் ஆத்மாக்களுக்கு பிரம்மாவின் காட்சியை கொடுக்கிறேன். இந்த பிரம்மாவிடம் சென்று ராஜயோகத்தை கற்று ஓர் எதிர்கால இளவரசர் ஆகுமாறு நான் அவர்களுக்கு கூறுகிறேன். பலர் இக்காட்சியை பெறுகிறார்கள். இளவரசர்கள் அனைவரும் ஒரு கிரீடத்தை அணிகிறார்கள். ஆனால் தாங்கள் சூரிய வம்சத்து இளவரசரின் காட்சியை கண்டார்களா அல்லது சந்திர வம்சத்து இளவரசரின் காட்சியை கண்டார்களா என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்வதில்லை. தந்தையின் குழந்தைகள் ஆகுபவர்கள் ஆரம்பத்திலோ அல்லது பின்னரோ நிச்சயமாக இளவரசர்களும் இளவரசிகளும் ஆகுவார்கள். உங்கள் முயற்சிகள் சிறந்தவையாக இருந்தால் நீங்கள் சூரிய வம்சத்துக்கு உரியவர்களாகுவீர்கள். இல்லாவிட்டால் சந்திர வம்சத்துக்கு உரியவர்களாகுவீர்கள். ஓர் இளவரசரை பார்ப்பதனால் மாத்திரம் சந்தோஷமடையாதீர்கள். இவை அனைத்தும் உங்கள் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. பாபா அனைத்தையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். இதில் குருட்டு நம்பிக்கை என்னும் கேள்வியே கிடையாது. இது இறை குடும்பம். எவ்வாறாயினும் இந்த ரீதியில் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். ஆனால் அவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்களோ சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் யாரிடம் சென்றாலும் அவர்களுக்கு கூறுங்கள், நாங்களே பிரம்மாவின் வாய் வழித்தொன்றர்களாகிய சிவனின் குலத்தினர். பிராமணர்களால் மாத்திரமே சொர்க்க ஆஸ்தியை கோர முடியும். நீங்கள் இதனை அனைவருக்கும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் 100 முதல் 150 பேருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்களில் இருந்து ஒருவர் மாத்திரமே வெளிப்படுவார். பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு சிலருக்கு மாத்திரமே வெளிப்படுகின்ற பாக்கியம் உள்ளது. ஏனையோரை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குவதற்காக காலம் எடுக்கிறது. செல்வந்தர்களின் குரல்கள் அதிக சக்தியை கொண்டுள்ளன. நீங்கள் அமைச்சர்களிடம் இருந்து செல்லும் பொழுது உங்களிடம் ஏனைய அமைச்சர்களும் வருகிறார்களா என அவர்கள் வினவுகிறார்கள். நீங்கள் ஆம், அவர்கள் வருகிறார்கள் என கூறும் பொழுது சரி, நானும் வருகிறேன் என அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் முற்றிலும் சாதாரணமானவன். ஆகவே அரிதாகவே செல்வந்தர்கள் எவரேனும் வருகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். ஆனால் இறுதியிலேயே வருவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் எங்கள் மனங்கள் சரீரங்கள் செல்வத்தின் மூலம் பாரதத்துக்கு சேவை செய்கிறோம் என நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். பாரதத்துக்கு சேவை செய்வதற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துள்ளீர்கள். வேறு எவரும் அத்தகைய தர்மவான் இல்லை. அம்மக்கள் பணத்தை சேகரித்து கட்டடங்களை கட்டுகிறார்கள். இறுதியில் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். நீங்கள் பாபாவுக்கு அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். பாரதத்துக்கு சேவை செய்வதற்கு, அதனை சொர்க்கமாக ஆக்குவதற்கு நீங்கள் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆஸ்தியை கோருபவர்களாகுகிறீர்கள். நீங்கள் சர்வசக்திவானின் குழந்தைகள். நீங்கள் அவருடன் உங்களை பதிவு செய்துள்ளீர்கள் என்னும் போதை உங்களுக்கு இருக்கிறது. பாபாவுடன் உங்களை பதிவு செய்வதற்கு பெருமளவு முயற்சி தேவை. நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக ஆகி பின்னர் அதனை நிரூபிப்பீர்கள் என்னும் சத்தியத்தை செய்யும் பொழுது பாபா உங்களை பதிவு செய்கிறார். பாபா உங்களை பதிவு செய்கிறார். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். நீங்கள் அதனை அரசர்களின் பூமி, அதாவது ராஜஸ்தான் ஆக்குகிறீர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் போதையுற்றிருக்க வேண்டும். பின்னர் நீங்கள் அங்கே ஆட்சி செய்வீர்கள். அச்சா இனிமேலும் இனிமையான அன்று கூறிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். நாங்கள் ஒரே ஒரு கடவுளின் குடும்பமாகிய கடவுளின் குழந்தைகள். நாங்கள் இப்பொழுது கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகிறோம். இந்த ஆன்மீக போதையில் நிலைத்திருங்கள். தவறான வழிகாட்டல்களை பின்பற்றாதீர்கள். பாரதத்துக்கு சேவை செய்வதற்கு தந்தை பிரம்மாவை போன்று உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கு உங்கள் சரீரம் மனம் செல்வத்தை ஒரு தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். ஒரு முழுமையான தர்மவான் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு நெருக்கமான உறவு முறையை கொண்டிருப்பதாலும் சகல பேறுகளையும் அனுபவம் செய்வதாலும் ஓர் இலகு யோகியாக ஆகி மொத்த வெற்றியின் சொரூபமாகவும் ஆகுவீர்களாக. ஒரு நெருக்கமான உறவு முறையில் சதா நிலைத்திருப்பவர்களும் சகல பேறுகளையும் அனுபவம் செய்பவர்களும் இலகு யோகத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களை தந்தைக்குரியவராக அனுபவம் செய்கிறார்கள். நீங்கள் ஓர் ஆத்மா. நீங்கள் தந்தையின் ஒரு குழந்தை என்னும் உணர்வை கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு நினைவூட்ட தேவையில்லை. அவர்கள் எப்பொழுதும் தங்களை பேறுகளின் சுரூபமாக அனுபவம் செய்து அந்த போதையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சதா மேன்மையான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதுடன் தங்கள் சந்தோஷத்தில் ஸ்தீரமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் சதா சக்தி மிக்க ஸ்திதியை கொண்டிருப்பதாலேயே மொத்த வெற்றியினதும் சொரூபங்களாகுகிறார்கள். ஸ்லோகம். தங்கள் ஆன்மீக கௌரவத்தை பேணுபவர்கள் ஒரு பொழுதும் எல்லைக்குட்பட்ட மரியாதையிலும் கௌரவத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் ஆன்மீக கௌரவத்தை பேணுபவர்கள் ஒரு பொழுதுமே எல்லைக்குட்பட்ட மரியாதையிலும் கௌரவத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். ஓ